நமஸ்காரம். பரதன் ராமனை வந்து சித்திரகூடத்தை சந்தித்தார். ராஜ்யத்தை சமர்ப்பித்து ராமனை திரும்ப அயோத்திக்கு அழைக்க வந்திருந்தார். பரதன் முடிசூடி கொள்ளவில்லை என்பது ராமனுக்கு தெரியாது. தயரதன் மரித்தது கூட ராமன் அறியான். பரதன் தான் இப்போ முடிசூட்டின ராஜா என்று நினைத்துக் கொண்டு, ஒரு அரசன் எப்படி எல்லாம் இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறாரா என்று வரிசையாக கேள்விகளை அடுக்கினார் ராமர். பகலில் தூங்காமல் இருக்கிறாயா? ஆரெல்லாம் உன்னிடத்தில் வேலைக்கு இருக்கிறார்களோ, சரிய மாதத்தின் கடைசி நாள் அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து விடுகிறாயா? மந்திரிகளை அடிக்கடி மாற்றாமல் இருக்கிறாயா? மந்திரிகளிடத்தில் ஆலோசனம் கேட்கும்போது தனித்தனியேவும் கேட்டுக்கொண்டு, பின்னால் அவர்கள் அனைவரையும் அமர்த்தி கேட்டுக்கொண்டு, கடைசியாக நீ உன் முடிவை எடுக்கிறாயா? அந்தப்புற விஷயத்தை ராஜ்யசபையில் பேசியோ, ராஜ்யசபையில் இருக்கக்கூடிய பேச்சுக்களை அந்தப்புறத்துக்கு எடுத்து போயோ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறாயா என்று பலதையும் கேட்டு வருகிறார். அதுல ஒரு கேள்வி, நாட்டுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய கள்ளர்கள், தீவிரவாதம் செய்பவர்கள், கலகக்காரர்கள், இவர்கள் எல்லாரையும் அடக்கி வைத்திருக்கிறாயா? அவர்கள் பேர் கண் வைத்திருக்கிறாயா? அவர்களுடைய நடவடிக்கைகளை உளவாளர்கள் மூலம் சரியாக கேட்டுக்கொள்கிறாயா என்றெல்லாம் அடுக்கினார். அதோடு கூட, காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், இவை இரண்டையும் சரியான அளவில் வைத்திருக்கிறாயா? மிருகங்கள் அழிந்து போனால் அப்புறம் நாட்டுக்கே கேடு வரும். பூச்சிகளிலிருந்து பெரிய யானை வரைக்கும் பாதுகாக்க வேண்டும் என்று பலதையும் கேட்டுக்கொண்டு வருகிறார். ஆனா இதெல்லாம் எவ்வளவு தூரம் தேவையா இருக்கு, எத்தனை தூரம் இன்றியமையாததுங்கிறதை அப்பப்ப அப்பப்ப இப்பெல்லாம் நாம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டோம். இப்ப கொஞ்சம் காலமாக பார்த்தால் அடிக்கடி போராட்டங்கள், கலகம், ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இப்படித்தான் பார்க்கிறோம். ஏன் அப்படி தெரியவில்லை, யார் செய்கிறார்கள் தெரியவில்லை, எதற்காக செய்கிறார்கள் தெரியவில்லை. யார் செய்றா எதுக்காக செய்றான்னு தெரியும் என்று சில ஊடகங்களில் பேச்சு இருக்கலாம் இருக்கலாம். ஆனால் ஆதாரபூர்வமாக ஏன் எதற்கு என்பது புரியவில்லை. ஆனா ஒன்னு தெரிகிறது, இதே போல கலகங்கள் எல்லாம் நல்லதற்கே அல்ல. எங்கேயோ காஷ்மீரத்தில் கேள்விப்படுகிறோம், எப்போதும் கலகம். அங்க கூட ஓரளவு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தமிழகத்தில் எல்லாம் இப்படி கலகங்களையோ, துப்பாக்கி சூடோ, பலரும் இறந்து போவதோ, இதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி வேணும் தான் நடந்திருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளாக இல்லை. ஆனால் ஏனோ அப்படி சமீப காலமாக அடிக்கடி போராட்டம் என்கிற பேச்சுத்தான் எழுகிறது. எதற்கெடுத்தாலும் போராட்டம், அது ஒரு திட்டமாக இருந்தாலும், பண்டைய கலாச்சாரமாக இருந்தாலும், கல்வி விஷயமாக இருந்தாலும், சமுதாய நோக்கத்தோடு இருந்தாலும், பலதுக்கும் போராட்டம் பார்க்கிறோம். போராட்டம் இல்லாம வாழ்க்கை இல்லை, ஆனால் போராட்டமே வாழ்க்கையாகிவிடக்கூடாது. இப்ப நேத்தி கூட பார்த்தோம், தூத்துக்குடி மாநகரத்தில் பெருங்கலவரம் போராட்டம் ஏன் நடந்தது, எதற்கு? கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலாக அந்த தொழிற்சாலையை எதிர்த்து போராட்டங்கள் நடந்து கொண்டுதானே இருக்கின்றன. அப்ப திடீரென்று இத்தனை தூரம் போவதற்கு எது காரணமாக இருக்கிறது தெரியவில்லை. அதுவும் ஒரு கலெக்டர் ஆபீஸ், அதன் பேர்ல எல்லாம் போய் முற்றுகிடுகிற போலே செல்வதுங்கிறதெல்லாம் ரொம்பவே அதிகம். அது அங்கு செய்தவர்களாரோ அல்லது யார் விஷமிகளெல்லாம் தூண்டி விடுகிறார்களோ தெரியாது. இது பார்த்துட்டு இருக்கிறச்சு இது எவ்வளவு தூரம் போயிடுறதுனால், ஒரு பக்கம் அங்க நடந்துட்டு இருக்கிற ஆபத்து, மற்றொரு பக்கம் அதுக்கு தூபம் போடுகிறா போல பேச்செல்லாம் நடந்துருத்துன்னு வச்சுங்க. ரெண்டு பக்கம், அது காவலாளிகள் பக்கம் இருக்கட்டும் அல்லது போராளிகள் பக்கம் இருக்கட்டும், எந்த பக்கத்திலையும் தூபம் போடுறாப்புல பேசினால் அதனால் நிரம்ப குழப்பம் விளையும், இன்னும் சண்டை பூசல்கள் அதிகரிக்கும். நேற்று இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கிறச்சே ஒரு சேனல்ல இப்படி சொல்றார்கள், கலெக்டர் ஆபீஸ நோக்கி பொதுமக்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், முற்றுகையை தீவிரப்படுத்துகிறார்கள், கலெக்டர் உள்ளே இருக்கிறாரா அல்லது பயந்து ஓடிவிட்டாரா என்று தெரியவில்லை. இதுதான் அப்படியே அந்த சேனல்ல சொன்ன வேர்ட்ஸ், அதான் ரிப்பீட் பண்றேன். ஏதோ ஒரு ஆர்மி இன்னொரு நாட்டை பேர்ல படையெடுக்கிறா போலையும், அந்த நாட்டில் இருக்கிறவர்கள்லாம் பயந்து ஓடிவிட்டார்களான்னு சொல்றா போலையும், இது தெரிந்து இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றனவா அறியாத்தனத்தால் உபயோகப்படுத்துகிறார்களா தெரியவில்லை. நல்லோர் எண்ணத்துக்காக போராட்டம் இருக்கலாம், தவறான நோக்கத்துக்காக போராட்டம் இருக்கலாம், அது விசாரம் தனி. ஆனால் நடப்பதை அப்படியே சொல்ல வேண்டியதுதான் பொறுப்பு. அதை ஏதோ ஒரு மாதிரி திரித்து சொல்ல போனால் அதுக்கப்புறம் நம்ம நாடு, நம்ம இறையாண்மை, இந்த நாட்டுக்குன்னு இருக்கிற பெருமை அதெல்லாத்தையும் விட்டு கொடுத்ததாகும். அதனாலே ஆகட்டும், இது அவரவர்கள் எப்படி பேசுகிறார்களோ பேச போகிறார்கள். நாம எதை இப்ப வேண்டுகோள் வச்சதுனால ஒருத்தர் மாத்திக்க போறதில்லை. ஆனா இது என்ன ஆயிடும்னால், பொதுமக்கள் ஞானம் வளர வளர இத போல இருக்கிறதெல்லாம் இப்படித்தான் பேசிக்கொண்டிருக்க போகிறார்கள், இதெல்லாம் நம்ப தகுந்ததே அல்ல, எதற்காகவோ உள்நோக்கத்துக்காக இப்படி எல்லாம் பேசுவார்கள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு பொதுவாக தள்ளப்படுகிறோம். தள்ளப்பட்டுட்டால் அப்புறம் ஊடகங்கள் நிஜமாகவே எது சீரியஸ் விஷயமோ அதை சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கணும்னு வரும்போது அதுலேயும் இதை போல வடிகட்டித்தான் நம்பிக்கை வரும், ரொம்ப ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க ஆரம்பிச்சிருவார்கள். அப்ப என்ன லாபம்? மக்களுக்கும் சரியானது போய் சேராது, அப்ப அந்த ஊடகங்களுக்கும் சரியானத சொன்னோங்கிற திருப்தி ஏற்பட வழி இல்லாத போயிடும். இதெல்லாம் ஏன் நடக்கிறதுனால், உள்ளத்தை உள்ளபடி சொல்ல வேண்டும், அதை அதிகப்படுத்தி சொல்வதோ நாம சொற்களை தவறாக பயன்படுத்துவதோ இதெல்லாம் சரியான பேச்சு முறை ஆகாது. அதனாலே அவரவர்கள் ஜாகிரதையா எதை பார்க்கிறோம் எதை தெரிஞ்சுக்கிறோம் அதை அப்படியே ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்க முடியாது, அதனுடைய உண்மையை ஆராய்ந்துதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, 144 போட்டிருக்கு அப்படின்னு சொல்றார்கள், அப்ப இவ்வளவு பெரிய கலவரம் எப்படி ஏற்பட முடியும்? அப்ப என்ன ஒண்ணு செய்திகள்லாம் வரவே வராதா? எதனால் அப்படி ஏற்பட்டது? ஏன் உயிர் சேதம் ஏற்பட வேண்டும்? பதில் தெரியவில்லை. இதத்தான் அன்னைக்கே ராமன் கேட்டிருப்போ, செய்தி எல்லாம் சரியா வந்துட்டு இருக்கா பரதா, அதை எங்க கட்டுக்கோப்பா வைக்கணுமோ வைத்துக் கொண்டிருக்கிறாயா என்றே அன்னைக்கு ராமன் கேட்டார். இத போல அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நாம இன்றைய காலகட்டத்தில் பட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தால் அது ஆபத்து தானே. அது கேள்வி கேள்வியாகவே இருக்கட்டுமே, அதை நம்ம பட்டுத்தான் தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்லை. அப்படி படாமல் இருக்க அந்த ராமனே அருள் புரியட்டும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.